மகாபிரிவா வீழ்நாதன் மாமா கிட்ட ஒரு தடவை, நம்ம சூரியன் நோக்கி போயிட்டு இருந்தா நிழல் நம்ம தொடர்ந்து வரும், அந்த மாதிரி சாஸ்திரத்தில் இருக்கிற ஒரு லட்சியத்தை வச்சுண்டு நம்ம அதை நோக்கி போயிட்டே இருந்தோம்னா பணம் புகழ் பதவியெல்லாம் தானாக நம்ம பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை வந்து வீழ்நாதன் மாமா, நான் பல பசங்களில் இதை சொல்லுவேன், ஒரு வாட்டி கொல்லாச்சத்திரத்தில் பெரியவாளும் இருந்தால் அங்கே வித்வான்கள் இருந்தால் நான் இதை சொன்னேன், அப்போ பெரியவா நான் அப்படி சொல்லலையே அப்படின்னா, நான் காக்கிநாடாலேருந்து ராமச்சந்திரபுரத்துக்கு போகும்போது பெரியவா பல்லக்கில் வந்துட்டு இருந்தேள், நான் பக்கத்தில் வரும்போது சொன்னேள் அப்படிங்கிறேன், பெரியவா நான் அப்படி சொல்லலையேனாலாம். இவர் சொன்னாராம், இந்த மாதிரி அர்த்தம் எனக்கு தோணாது, எனக்கு சொல்கிறதுக்கு பெரியவாளை தவிர யாரும் இல்லை, அதனால் பெரியவா தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு உடனே பெரியவா சிரிச்சுட்டு, நான் என்ன சொன்னேன்னா லட்சியத்தை நோக்கி நம்ம போயின்ட்டு இருந்தோம்னா பணம் பதவி புகழ் இந்த மூணும் வேண்டாம் வேண்டானாலும் துரத்திட்டு வரும் அப்படின்னு சொன்னேன், அந்த எம்ஃபசிஸ் நீ விட்டுட்டியே அப்படின்னு வேடிக்கையாக சொன்னான். அந்த மாதிரி நம்ம போன ஜென்ரேஷனில் வரைக்கும் ஒரு லட்சத்தில் ஒருத்தராவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, ஒரு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள், வைத்தியம் பார்க்குறவா, வைதிகத்தில் இருந்தவா, அவள்லாம் நம்ம கஷ்டப்பட்டவாளுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வைத்தியர் முடிஞ்ச பணத்தை கொடுங்கோ அப்படின்னு வைத்தியம் பண்ணினாலும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு ஒரு இருக்க இடமோ சாப்பாடோ பிள்ளைகள் படிப்போ குழந்தைகள் கல்யாணமோ எல்லாம் நடந்தபோது இந்த பிரிவா சொல்கிற வார்த்தை, நம்ம லட்சியத்தை பார்த்து போயிட்டே இருந்தால் பணம் புகழ் பதவி எல்லாம் தானாக நம்ம தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு வியக்கிறோம். ஆனால் அவள் அனுபவிச்சிருப்பா, அந்த தர்சனம் அவளுக்கு கிடச்சிருக்கும். போன ஜென்ரேஷனில் இந்த மாதிரி தியாக புத்தியோடு அதே மாதிரி நல்ல குழந்தைகள் இருந்தால் படிப்பு சொல்லித்தரணும் அப்படின்னு எவ்வளோ பேர் படிப்பு சொல்லித்தந்து அதனால் அவளுக்கும் உலகத்தில் பெருமையும் ஒரு பத்மஸ்ரீ போன்ற பதவிகளும் பட்டங்களும் ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டிய தேவையான பணமும் எல்லாம் வந்த காலம் உண்டு. இப்போ நமக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது. எங்கள் சிவன் சாரும் இந்த காலத்தில் இரக்கம் என்பெல்லாம் பார்த்து தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அதனால் ஒரு விவேகமாக நடந்துக்கிறதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு, அவ்வளோ பயப்பட வேண்டியிருக்கு, காலம் அந்த மாதிரி இருக்குது. நான் இதை கேட்டபோது சுவாமிகள் ராமாயண பாகவத பிரவச்சனம் பண்ணுறேன், பணம் கூட்டத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறபோது, இந்த சூரியனை பார்த்து போனால் நிழல் பின்னாடி வரும் அப்படிங்கிற மாதிரி பணம் பதவி புகழெலாம் அவருக்கு வந்தது. ஆனால் வெயிர்க்குதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி, இந்த பணம் பதவியெல்லாம் நிழல் மாதிரி தான் அப்படின்னு அதை அவர் துச்சமாக நினச்சி, பகவான் தான் சூரியன் மாதிரி எனக்கு அதுதான் லட்சியம் அப்படின்னு போயிட்டே இருந்தார் சுவாமிகள். அப்புறம் அவருக்கு பகவானே கிடச்சார் அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டேன். அப்புறம் சுந்தர்குமார் அந்த பாகவதம் 3வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயத்திலேருந்து சில ஸ்லோகங்கள் சொல்லி சுவாமிகளுடைய மகான்களுடைய லட்சணங்கள் அது சுவாமிகளுக்கு எப்படி பொருந்துருது அப்படின்னு சொன்னார். அதை கேட்டபோது அந்த 4 ஸ்லோகங்கள் சுவாமிகள் பகவானே நான் பேசிகிட்டு இருக்க போகிறேன், பணம் புகழ் எனக்கு ஒரு பொருட்டல்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் படிப்படியாக அவர் பகவான் அடைஞ்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற ஒரு ஒரு குணத்தை எடுத்தால் அந்த மாதிரி தோன்றுறது. மையனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி ஏ திருடாம் அப்படின்னு, என்னை தவிர வேறு எதுலேயும் மனசு வைக்காமல் பக்தி பண்ண போகிறேன், பகவான் தவிர வேறு எதுலேயும் மனசு வைக்காமல் பக்தி பண்ண போகிறேன் அப்படிங்கிற முடிவு பண்ணார். அப்படி அவர் பண்ண ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அவருக்கு பணம் சேரலை, அதை அவர் சேரவும் விடலை. ஆனால் பார்க்குறவாள்லாம் அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு நினச்சிட்டு, இந்த மாதிரி பணத்தை நீங்கள் ரசிக்க மாட்டேங்கிற, இந்த மாதிரிலாம் இருந்தால் நடக்காது அப்படின்னு அவரை வந்து முட்டாள்தனமாக இருக்குது, உங்கள் காரியங்கள் புத்தி இல்லாத பிஹேவியர் அப்படின்லாம் கூட கடுமையாக பேசியிருக்கா. ஆனால் சுவாமிகள் வந்து தித்திக்ஷவா அப்படின்னு, தித்திக்ஷான மான அவமானத்தையோ வெயில் மழையோ எந்த கஷ்டத்தையும் பொறுத்துக்கிறது போய் தித்திக்ஷைன்னு பேர். அப்படி சுவாமிகள் இந்த வார்த்தைகளெல்லாம் ராமாயணத்தில் ராட்சசிகள் சீதாதேவிகிட்ட சொல்கிற மாதிரி இதெல்லாம் நான் காதில் வாங்க மாட்டேன் அப்படின்னு அதை ஒரு அவமானமாக நினைக்காம அதை அவர் பொறுத்துன்னு இருந்துட்டார். ஆனால் அதே ஜனங்களே கூட திரும்ப வந்து தன்னுடைய கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது பகவான் இருக்கார், உன் கஷ்டம் சரியாகும் அப்படின்னு அவர் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருக்கார். இது எதுக்கு பண்ணுறேன்னு நான் கேட்பேன், உங்களுக்கே பாராயணம் இருக்குது, யார் யாராக வந்துட்டே இருக்கா, எனக்கு நான் இப்போ பேச்சுலர் அதனால் எனக்கு கஷ்டம் சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோ இல்லை போல இருக்குது. அது மாதிரி மற்றவாள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் கேட்பேன், சுவாமிகள் ஒரு பாகவத்லேருந்து ஒரு ஸ்லோகம் எடுத்து காமிச்சார், ஆஷு துஷ்யத்து ஜனார்தனஹா, யார் பகவானோட பேரால் ஆறுதல் சொல்கிறாளோ அவள்கிட்ட பகவான் மிக சீக்கிரத்தில் திருப்தி அடைந்து அனுகிரகம் பண்ணுவார்னு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னார். அடுத்து சுஹூர்த்தகா சர்வதேகினாம், எல்லா உயிர்களிடத்தும் அன்போடு பிரேமையோடு இந்த மாதிரி ஆறுதல் சொல்கிறது அவர் வந்து பரவாயில்ல ஸ்டேட்டஸை பார்த்து சொன்னாரா, நாங்கள் உட்காந்துருக்கோம் பார்த்துருக்கேன், அழகாக இருக்காலும் சரி, அவலட்சணமாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, பாமரனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவளுக்கு அவளுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட ரொம்ப ஒரு சுகிர்த்தா மாறி சுவாமிகள் அவளுக்கு க்ஷேமத்தை சொல்வார். அவள் அதை கேட்டுண்டு ரொம்ப பெரிய நன்மைகளை அடைவார், நான் அதை பார்த்துருக்கேன். அடுத்தது அஜாத்த சத்ருவா, அவளுக்கு சத்ருவே கிடையாது. இந்த மாதிரி எல்லார்கிட்டேயும் கைண்டாக இருந்திருந்து அவளுக்கு யார் மேலேயும் துவேஷமே வருதில்லை, மற்றவா மேலே இருக்கிற தப்புகள் தெரியும், ஸ்வதோஷ பரதோஷ வித்து அப்படின்னு அவளுடைய மற்றவளுடைய தோஷங்கள் தெரியும், ஆனால் அதை பொருட்படுத்துறதில்லை. 100 தப்பு தண்டை பண்ணாலும் பொறுத்துக்கிறது, அவள் ஒன்று தான் சொன்னதை கேட்டு ஒரு பாராயணம் பண்ணால் அவளை வந்து என்கரேஜ் பண்ணுறதுன்னு வச்சுருந்தார். சாந்தாக சுவாமிகள் வந்து சாந்தம்ங்கிற குணத்துக்கு சுவாமிகள் தான், எபிட்டோமி ஆஃப் சாந்தம். சாந்தம்னா மனசு அடங்கினதுன்னு, மனசு அடங்கினவான் அர்த்தம். அவருக்கு கோபமே வராது, அவளை இரிட்டேட் பண்ணாலும் அவருக்கு வந்து கோபம் வராது. சாதவாக சாது பூஷணாக, அந்த நாகப்பட்டினத்தில் அவர் ஒரு வாட்டி போய் பிரவச்சனம் பண்ணியிருக்கார், அடுத்த வாட்டி போய் பிரவச்சனம் பண்ணும்போது ஒரு ஸ்லிப்பில் யாரோ நீங்கள் இவ்வளோ அற்புதமாக ராமாயணம் சொல்லையில் குடுமி வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு ஸ்லிப் யாரோ அமைச்சிருக்கா. அந்த ராகவயங்கார் வந்து இதெல்லாம் நீ விட்டு தள்ளு, நீ வேலைக்கெல்லாம் போகிற அப்படின்னோடனே சுவாமிகள் வந்து அவர் கேட்டு நியாயம் அப்படின்னு அடுத்த நாளே குடுமி வச்சுட்டார். அப்படி அந்த சாதவாக சாது பூஷணாகனா எல்லா ஒழுக்கம் ஆச்சாரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு அவர் எல்லா ஆச்சாரங்களையும் ஒன்று ஒன்றா எடுத்துட்டார். தர்மசாஸ்திரங்களை சொன்னதெல்லாம் நம்ம இந்த வழியில் இருக்கோம், நம்மளை இல்லைனாலும் இந்த ராமாயணத்தை யாராவது கேலி பேசிடுவா அப்படின்னு ஒழுக்கமாக இருக்கணும், இந்த தர்மசாஸ்திரங்களை சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சந்தியாவந்தனம் பிரம்மயஜம் அந்த மாதிரி குடுமி பஞ்சகச்சம் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். மையனன்யேன பாவேனா பக்தியும் குருவந்தியே திருடாம், அப்படி வேறு எதுலேயுமே மனசு வைக்காமல் திருடமான பக்தி பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணி அவர் சுவாமிகள் பெரிவாட்டை உத்தரவு வாங்கிட்டு வேலையிலேருந்து ரிசைன் பண்ணி வெளில வந்துட்டார். மத்கிருத்தே தியக்த கர்மானஹா, அப்படி லௌகிக காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டார். தெக்தஸ்வஜன பாந்தவாக, அவருக்கு அக்கா திம்பி இருந்தா, அப்பா வந்து அவரோடு இருந்து கடைசி காலத்து காலமானார், மனைவி குழந்தைகள் எல்லாரையும் அவர் பொறுப்போட கடன் வாங்கி சாப்பாடு போட்டு படிக்க வச்சு வைத்திய செலவு பண்ணி பார்த்துட்டார். ஆனால் அவளை பற்றின கவலையை பகவான்கிட்ட விட்டார். அப்படி அவர் வந்து நாங்கள்லாம் பந்துக்கள் தான், அங்கே வந்த எல்லாருமே அவருக்கு பந்துக்கள் தான், ஆனால் யாருமே பந்துக்கள் கிடையாது, யாருக்கிட்டேயும் அவருக்கு பற்று கிடையாது. மதாஸ்ரயாக, தெய்வத்தை மட்டுமே ஆசிரயித்திருந்தாவா. மாதிரி சுவாமிகள் யாரையும் நம்பியில்லை. தானும் தன்னை சேர்ந்த அந்த குழந்தைகள்லாம் கூட குருவாயூரப்பன் நமக்கு சாப்பாடு போடுறான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு யார்கிட்டையும் எந்த ஒரு காஃபி கூட 5 ரூபா கேட்காத மாதிரி வளர்த்துருந்தார். கதாமிருஷ்டாக சுண்வந்தி கதையந்திஜா, என்னுடைய கதைகளில் ரொம்ப பிரியமாக இருப்பா. அந்த தெய்வம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நிஜமாகவே உணர்ந்து மந்திரத்தில் மாங்கா விழுமான்னா அவருக்கு விழுந்தது. அவர் ராமாயணம் படிப்பார், யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார், சபா செக்ரட்டரியெலாம் அனுசரித்து போகணும், அவளோட சௌரியாசௌரியங்கள் பார்க்கணும் அப்படிலாம் எதுவுமே வச்சுக்காமல் நான் பகவானுடைய கதையை படிப்பேன், சொல்லுவேன், கேட்பேன், இது மட்டுமே பண்ணிட்டுருப்பேன் அப்படின்னு இருந்த ஒருத்தர், அவருக்கு பகவான் அவரையும் அவரை சேர்ந்த எல்லாருக்கும் சாப்பாடு துணிமணி எளிய தேவைகளெல்லாம் பகவான் பூர்த்தி பண்ணியிருந்தார். வந்தவாளாக நமஸ்காரம் பண்ணி தான் அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு போனான். ஒருத்தராவது அவர் தேங்க்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்கல, அப்படி நினைக்கிறதே தப்புன்னு புரிஞ்சுட்டு இருந்தா. அப்படி சுவாமிகளுக்கு அந்த கண்கூடா பகவான் நம்மளை காப்பாற்றுறார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவர் இந்த ராமாயணத்தையும் பாகவதத்தையும் சொல்லும்போது அதில் அந்த சத்தியத்தோட துணி இருக்கும். பகவான் காப்பாற்றுவார் அப்படின்னு சுக்ரீவன், நான் கனவுல நினைக்காத ராஜ்யமும் என்னுடைய மனைவி எனக்கு திரும்பி கிடச்சா அப்படின்னு சொல்லும்போது சுவாமிகள் வந்து அது மாதிரி ராமானுகிரகத்தினால எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வார். அது அவருடைய தர்சனம், அவருடைய அனுபவத்திலேருந்து சொல்கிற வார்த்தை, அதோட பவரே தனியாக இருந்தது. தபந்தி விவிதா ஸ்தாபாக நைத்தான் மத்கத சேதசஹா, இதுதான் சுவாமிகளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு இலக்கணமாக அமைஞ்சது. அது நமக்கு இன்றைக்கி ஒரு இலக்கியமாக நினச்சி நினச்சி படித்து அதுலேருந்து பாடம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. விவிதாக தாப்பாக, பலவிதமான தாப்பங்கள் அவருக்கு உடம்பில், ப்ரெஷர், சுகர், ஹார்ட் ட்ரபிள், இன்னும் பைல்ஸு, உருக்கிற எல்லா வியாதியும் உடம்புல இருந்தது. இப்போ ஃபேமிலி சைட்லேயும் கஷ்டங்கள் இருந்தது, குழந்தைகளுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு சிரமம் இருந்தது, பணத்தில் கஷ்டம் இருந்தது. இந்த கலிகாலத்தில் 1950 1985 வரைக்கும் கடன் வாங்கி வட்டி கட்டிண்டு வட்டிக்கு வட்டி கட்டிண்டு ஒருத்தர் இருந்தார்னா நம்ப முடியுமா? அப்படி அவர் பொறுமையாக இருந்தார். அவர் சொல்வார், இந்த பண கஷ்டம் ஒன்று 86 அப்புறம் தீந்தது, இல்லைன்னா எல்லாருக்குமே ரொம்ப சிரமமாக போயிருக்கும். அதனால் பகவான் அது ஒன்று மாற்றினார், பாக்கி எல்லா கஷ்டமும் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது அப்படிம்பார். மூக்க பஞ்சத்தில் ஆகாங்க்ஷமான பலதான விசக்ஷணாயாக காமாட்சி தாவக கட்டாட்சக காமதேனோஹோ சம்பர்க்க ஏவ கதமம்ப விமுக்த பாஷபந்தாக ஸ்புடம் தனுபிருத்தா பசுதாம் திஜந்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதில் கேட்ட வரங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனுவா உன்னுடைய கட்டாட்சம் இருக்குது, ஆனால் அந்த பசுவோடைய சங்கம் கிடச்சிடுச்சுன்னா சிலருக்கு பசுத்தன்மையும் போய்டுறது. பசு பற்றி பாசம் அப்படின்னு சொல்லியா, அந்த மாதிரி அந்த பசுத்தன்மை பாசங்கள்லாம் விட்டு அவள் வந்து பகவானாகவே ஆயிடுறா அப்படின்னு ரெண்டாவது வரி. முதல் வரியில் கேட்ட வரன்கள் கிடைக்கிறதுன்னு இருக்குது. சுவாமியை சொல்வார், இந்த முதல் வரி இந்த பணத்தினால ரொம்ப மனக்ளேஷம், சுற்றி இருந்துருவாளுக்கு இருக்கிற சுற்றி இருக்காளுக்கு போகணுமேங்கிறதுனால அந்த முதல் வரியும் பலிச்சுது. ரெண்டாவது வரியில் அந்த வைராகியம் கிடைக்குங்கிறதும் எனக்கு பலிச்சுது அப்படின்னு சொல்வார். அப்படி பலவிதமான தாபங்கள் சுவாமிகளுக்கு வாழ்க்கையில் இருந்தது. நைத்தான் தபந்தி, ஆனால் இதெல்லாம் அவளை கஷ்டப்படுத்துறதில்லை. ஏன்னா மத்கத சேத்தசா, அவள் மனசை முழுக்க எடுத்து எங்கிட்ட வச்சுட்டா. அந்த கதைகள் மூலமாகவும் அந்த ரூபத்தியானத்து மூலமாகவும் நாமஸ்மரணினாலையும் மனசை முழுக்க எடுத்து எங்கிட்ட வச்சதுனால அவளுக்கு அந்த தாபங்கள் இருக்குது, அந்த தாபங்களெல்லாம் அவளை ஒன்றுமே பண்ணல. இது நாம் சுவாமிகள்கிட்ட 50 வருஷம் பார்த்தோம். தயே தே சாதவ சாத்வி சர்வசங்க விவர்ஜிதாக, இவர்கள் எல்லா சங்கத்தையும் விட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி சந்நியாச வாயண்டர் எல்லா சங்கத்தையும் விட்டு, சுவாமிகளை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லோரும் இந்த காலத்தில் மகான்னு நினைக்கிறோம். ஒரு தியாகம் பண்ணி பகவானுக்காக கொஞ்ச நாள் உழைக்கிறா, அப்புறம் கொஞ்சம் புகழ் வந்தோடனே ஒரு கோயில் கட்டுறேன்னு காசு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா, இல்லைன்னா ஒரு மடம் வச்சுக்கிறேங்கிறா, இல்லை ஒரு சங்கத்தில் பிரசிடெண்ட்டு செக்ரட்டரின்னு பேர் போட்டுக்கிறா. எல்லாருக்கும் அந்த ஈகோவோட நமைச்சல் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒன்று இந்த உலகத்தில் பண்ணுறா. இந்த உலகத்தில் இருக்கிற கண்ணால் காண்கிற உலகத்தை ரொம்ப சத்தியமாக நம்பி இதில் புகழ் பணம் கௌரவம் எதிர்பார்த்து அவள் தெய்வ காரியங்கள்லாம் பண்ணுறான். அப்படி இல்லாமல் தெய்வத்தையே நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வத்தை தன்னுடைய கண்ணால் பார்த்து அந்த குருவாயூரப்பனுக்கு பூஜை பண்ணி அவருடைய கதைகளை பேசி அப்படி வாழ்ந்த ஒரு மகான் சுவாமிகள். அப்பேற்பட்ட மகான்களுடைய சங்கம்தான் நம்ம விரும்பணும். சங்கஸ்துவேஷு அத தே பிரார்த்தியா, தேவஹூதிட்ட கபில முனிவர் சொல்கிறார், இப்பேற்பட்ட மகான்களுடைய சங்கத்தை தான் நீ ஆசைப்படணும். ஏன்னா சங்கதோஷஹராஹிதே, நம்முடைய பாசங்களை அடியோடு வெட்டக்கூடிய சக்தி அவளுக்கு தான் இருக்குது. அவள் அதை எப்படி பண்ணுவான்னா, அவள் என்னுடைய கதைகளை சொல்வாள். அது ஒரு ரசாயனம் மாதிரி, ஒரு மருந்து மாதிரி அது மனசில் ஒர்க் பண்ணி, தஜோஷனாத்து ஆஷு அபவர்கவர்த்மணி, மோக்ஷ வடிவமான பகவான்கிட்ட இந்த சதாம் பிரசங்காத் மம வீரிய சம்விதா பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனா கதாக, என்னுடைய வீரியத்தையும் பிரபாவத்தையும் ஔதாரியத்தையும் என்னுடைய குணங்களெல்லாம் பேசக்கூடிய அந்த கதைகளை இப்பேற்பட்ட மகான்கள் கிட்ட கேட்டால் அது மனசு காது மூலமாக மனசுக்குள்ளே போய் ஒரு ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுறது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆஷு வெகு விரைவில், வெகு விரைவில்ங்கிறதுக்கு ஒரு முயற்சி இல்லாமல் இந்த மகான்களை பார்த்து அவளுடைய கதைகளை கேட்டாலே போகும், பக்தி ஸ்ரத்தா ரத்திஹி அனுக்ரமிஷ்யதி. அதெல்லாம் என்னிடத்துல உனக்கு பக்தியும் ஆசையும் நம்பிக்கையும் தானாக வளரும் அப்படின்னு சொல்லி பகவான் மோட்சம் அடைகிறதுக்கு, உலக பாசங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு தன்னுடைய அம்மா கபில முனிவரா அவதாரம் பண்ணும்போது தன்னுடைய அம்மா தேவஹூதிக்கு சொன்ன வார்த்தைகள் சுவாமிகளுடைய, அவர் படிப்படியாக அந்த பகவானுடைய கதைகளை சொன்னார், பணத்தில் ஆசை இல்லாமல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது ஆரம்பம். அங்கேருந்து இத்தனை கொள்கைகளும் வச்சுண்டு இத்தனை படிகளையும் தாண்டி அந்த மகாபிரிவாளும் சிவன் சாரும் மகான் அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு நிலைமை அடைஞ்சார். அவளை நமஸ்காரம் பண்ணுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.